மாவீர மகுடம். மலநாட்டுப் பகுதியில் 1999 அக்டோபர் 29 அன்று ஸ்ரீலங்கா படையோடு ஏற்பட்ட நேரடி மோதலின் போது வீரச்சாவை தழுவிக் கொண்ட கரும்புலி மேஜர் செங்கதிர்வாணனின் மாவீரர் மகுடம் கேட்போம். வாகனம் வந்திருந்த போது சிங்கதர்வாணன் தான் வருகின்றான் என்று நினைத்துக் கொண்டாள் தண்ணீர் ஊற்றும் அம்மா. அவனின் அம்மா திருகோணமலையில் என்பதால் இப்போது உறவுகள் எல்லாம் வந்துவிடுதான். அம்மா தலையை இழுத்து முடித்தபடி விளக்கையும் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தார். அக்கம் பக்கத்து விட்டு சிறுமிகள் எல்லாம் குட்டான் மாமா வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியோடு பாட புத்தகங்களை மூடிவிட்டு ஆரவாரித்து நின்றார்கள். அவர்களுக்கு ஒருபுறம் அச்சம் இருந்தது. பாட புத்தகத்திலேயே கேள்வி கேட்பார், தேர்வு அறிக்கை பார்ப்பார் என்றாலும் குட்டால் மாமா எவ்வளவு நல்லவர். சிறுமிகளும் வாசலுக்கு வந்தார்கள். அந்த வயது முதிர்ந்த அம்மா விளக்கை உயர்த்தி எல்லோர் முகங்களையும் பார்த்தார். இல்லை, அவள் தேடி வந்த சிங்கதர்வாணன் இல்லை. வந்தவர்களின் முகத்தில் எழுதாத கவிதை ஒன்று எதையோ உணர்த்தியது. அம்மாவால் முகங்களை பார்க்க முடிந்தது, படிக்க முடியவில்லை. இவ்வளவு நாளைக்கு ஏன் மனவரே இல்லை? அம்மாவிற்கு அவன் வந்திருப்பார் என்பதில் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவனை எதிர்பார்த்து எத்தனை வாசல்கள், எல்லோரோடும் சிரித்து பழகுவான். அவனுள் எரியும் நெருப்பு வெளியில் தெரியாது. கண்களுக்கு தெரிவது சிரிப்பு, உள்ளே கனன்று கொண்டிருப்பது நெருப்பு. அவனை எரிமலையாக்கும் முதற் பொதி கலவரங்களினால் விழுந்தது. காலம் கெட்டு கிடக்கிற நேரத்தில் எங்க மோனை திரிகிற அவங்கள் மென்சரில் உயிரை எடுக்கிறதே வழியே நிற்கிறாங்கள். அம்மா பெற்ற வயிற்றில் நெருப்பு பெற்ற பதறுவாள். அப்போதெல்லாம் அவளின் கைகள் அவனின் கன்னத்திலோ தலையிலோ உலாவிக் கொண்டிருக்கு. அவன் அவளின் பாசத்தை புரிந்து கொண்டாலும் கரைந்து போக மாட்டான். கைகளை விலக்கிவிட்டு கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்பான். பின் வீராவசமாக வசனம் பேசுவான். அவங்கள போலதான் நாங்களும், ஏன் பயந்து சாகுறீர்கள்? அவன் சொல்லிக்கொண்டே தனது மிதிவண்டியை அந்த பாருக்குள் மறைத்து வைத்திருந்த பழைய மிதிவண்டி செயினி எடுத்து காட்டினான். யாரும் அடிக்க வந்தாங்களென்றால் இனி அடிப்பன். அவனின் கண்கள் கூவத்தால் சிவந்தன. அம்மா முன்னரிலும் பார்க்க கூடுதலாக பதறினாள். என்ன விளவடா இது? நான் என்ன செய்ய? கடவுளே, நான் என்ன செய்ய? அம்மா அழுதாள். அவளின் அழுகைக்கு காரணம் இருந்தது. அது 1983 ஸ்ரீலங்கா தீவு இனவாத நெருப்பில் ஆபாசமாக எரிந்து கொண்டிருந்த நாட்கள். வீடுகளின் வீதிகளில் எங்கு நின்ற வேறுபாடு இல்லாத கொலை நடந்து கொண்டிருந்த நேரம். தெருவெல்லாம் படங்கள், சொந்த தெருக்களிலேயே உழவ முடியாத வேதனை. அதுவும் அவர்கள் திருகோணமலை சிவபுரியில் சிங்கள ஊர்களும் அருகில் குடியிருப்பவர்கள். கொழும்பிலும் வேறிடங்களிலும் கலவரம் நடப்பதை ஸ்ரீலங்கா வானொலி அறிவித்துக் கொண்டிருந்தது. இவர்களுக்கு அடுத்த வீடு எதிர் வீடு தெருவெல்லாம் காடையர்கள் பெரிதாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு வேலைக்கு வரும் சிங்கள கிளவியை வீட்டில் விட்டுவிட்டு பற்றைக்குள் மறைந்தார்கள். அப்பாவும் மரத்தில் ஏறும் அளவுக்கு வளர்ந்த அண்ணாக்களும் மரத்தில் ஏறி ஒளிந்திருந்தார். அப்பா பதற்றத்தில் பிளப்பாற்றி கைகால் எல்லாம் ஒரு மீண்டும் கோப்புகளை பிடித்தபடி அமர்ந்து கொண்டார். எல்லோரும் ஊரில் நடந்ததை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மாவின் நிறுகி அணைப்பில் நின்று சினமும் பொறுப்பும் கண்களில் பொங்க பார்த்து கொண்டிருந்தான் கடைக்குட்டி. வீடுகள் எரிந்து கொண்டிருந்தன. எங்கும் தீ பரவி புகை மூட்டியிருந்தது. ஊரவர்கள் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். காடையர்கள் அவர்களை அடித்து விரட்டுவதும் வீழ்த்துவதும் வெட்டுவதுமாக தாண்டவம் ஆடின. இவர்களின் வீட்டை நோக்கி வேகமாய் ஓடி வந்தன அந்த காடையர் கூட்டம். முற்றத்தில் நின்று சிங்களத்தில் கத்தின. வேலைக்கு வந்த சிங்கள கிளவி வீட்டுக்குள் இருந்தபடியே சிங்களத்தில் ஏதோ கத்தினாள். அதுகள் போய்விட்டன. ஊரே வெறிச்சோடி போனது. அது நடந்ததில் இருந்து அணுகுண்டு விழுந்த நகரம் போல் அந்த இடம் ஆளரவமற்று போனது. இரவில் தனியே யாரும் உளவிட்டிய அச்சம். அந்த அச்சம் நிறைந்த நாட்களில் அவளின் ஆசை மகன் திரிவதை எப்படி பார்த்திருப்பாள்? அவனுக்கு இப்போது 11 அம்மா கெஞ்சலான குரலில் மன்றாடினாள். அவன் கேட்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே போவான். இனக்கலவரத்தால் ஊரில் கொதிப்புற்று போயிருந்த இளைஞர்களோடு சேர்ந்து ஆங்காங்கே அவனும் இதர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டான். பெரியவர்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும் ஒருவித துடிப்போடு அவன் ஓடித்திருந்து ஈடுபட்டான். அவன் இயக்கத்தோடு சேர்ந்து கொள்ள முடியாமல் அவனது வயதும் இருந்தது. ஏற்கனவே அவனது அண்ணன் ஒருவன் போராளியாக இருந்தார். இவர்களின் நடவடிக்கைகளை எப்படியோ ஸ்ரீலங்கா படையும் காவல்துறையும் அறிந்திருக்க வேண்டும். வீடு அடிக்கடி சுற்றி வளைக்கப்படும். துடியாட்டமான கடைக்குட்டி ஒவ்வொரு முறையும் தப்பிவிடுவான். அவனது அண்ணன் ஒருவனை கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அண்ணா சரைக்கு போனதும் வீட்டில் சோகம் சூழத் தொடங்கியது. அம்மா பொலிவிழந்து போனாள். இவன் கொஞ்ச நாள் வீட்டிலேயே நிற்பான். அம்மாவுக்கு தெரியும்படி எங்கேயும் போவதில்லை என்று முடிவெடுத்தான். பிள்ளை இனி போக மாட்டான் என்று அம்மா நினைத்திருப்பாள். ஆனால் அவன் ரகசியமாக போய்கொண்டு வந்தான். பாடசாலையில் சுற்றுலா போக ஆயத்தமாகினால் அங்கே வைத்துக் கொண்டு ஓடித்திரியும் துடியாட்டமான சிறுவன். பாடசாலையில் திருத்த வேலை, பாடசாலை வளைவில் தோட்டம் வைப்பது, அங்கு ஆள் தேவை, வகுப்பில் அவன் ஒரு எடுத்துக்காட்டு. எங்கேயும் சின்ன பிரச்சனை வந்துவிட்டதென்றால் அதை தீர்த்து வைப்பதில் அவன் முறால். ஒழுக்கக்கேடாக யாரும் நடந்துவிட்டால் உடனே தண்டனை கொடுக்கப்படும். அங்கேயும் தண்டனை வழங்குவனாக நிற்பான். பாடசாலை முழுவதும் அவன் பேர் பரவியிருந்தது. பள்ளியிலே வகுப்பாசிரியரிடம் நல்ல மதிப்பை பெறுவது பெரும்பாடு. அப்படி இருக்க அவன் அதிபரின் கேட்கும் நன்மதிப்புக்கு உரியவனாயிருந்தான். வீட்டின் வறுமையிடையே வயிற்றை கடிக்கும். நாட்டின் நிலைமையையும் குழப்பமாக இருக்கும். இந்திய படை காலம் அது. தேடுதல் வேட்டைக்குள் அகப்படாது முயலோட்டம் முடித்திருந்த நாட்கள். இந்திய படை வெளியேறிய காலத்தில் நாளொன்றிலே தலைவரின் படத்தை கண்டவன் உடனே தன் எண்ணத்தில் வந்ததின்படி செய்துவிட்டான். படத்தை அளவாக வெட்டி தடித்த மட்டையொன்றிலே ஒட்டினான். கீழே தலைவர் வி பிரபாகரன் என்று தன் கையெழுத்து படம் எழுதி ஊர் கூடும் இடம் ஒன்றிலே எல்லோருக்கும் காணும்படியாக ஒட்டினான். அப்போதுதான் அவன் எந்த பின்விளைவை பற்றியும் கவலைப்படவில்லை. எதையும் எதிர்கொள்வது என்ற துணிவோடு இருந்தான். ரகசிய காவல்துறை நோட்டமிட்டபடியே தெரியும் அந்த இடங்களில் அவன் ஒட்டிய படம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி எல்லோருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும். யார் இதை செய்தார்கள்? அவர்களோடு சேர்ந்த அவனும் ஆச்சரியப்படுபவனாய் பாவனை செய்தான். இந்த அதிர்வலை அடங்க முன் ஜமாலியாவில் தேச துரோகிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வரும்போது படகு விபத்திலே வீரச்சாவடைந்த மாவீர்களின் படங்கள் வெளியாகியிருந்த அந்த படத்தையும் எடுத்து வீட்டில் கூட யாருக்கும் தெரியாமல் பசை குண்டி போய் கோட்டை முகப்பில் ஒட்டிவிட்டான். அதை இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவனின் செயல் ஒவ்வொன்றிலும் தீவிரம் கூட அந்த ஊரில் வாழ்வதற்கே முடியாமல் போனது. நாளுக்கு நாள் அவனுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிக் கொண்டது. இரண்டாம் கட்ட இளப்போர் தொடங்கிய காலத்திலே அண்ணன் ஒருவனோடு யாழ்ப்பாணம் வந்து அவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் காலத்தின் தேவையறிந்து தன்னை போராட்டத்தில் இழைத்துக் கொண்டான். பகைவனின் குயக்குள்ளேயே கூடுகட்டி அவனையே வேவு பார்க்கும் வேவு பணிதான் அவனுக்கு வழங்கப்பட்டது. அராளி ஊர்காவல்துறை இன்னும் அந்த கரையோரத்து ராணுவ முகாம்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் நிற்கும் பற்றிகள் பேசுமானால் மட்டுமே அவன் பற்றி முழுமையாக அறியலாம். எவ்வளவோ கடினங்களும் துயர்களும் அந்த பற்றிகளோடும் மரங்களோடும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆட்கள் இல்லாத சூனிய பிரதேச கட்டடங்களும் தண்ணீரில் நனைந்து கொண்டே இருக்கும் கரையோரத்து பற்றிகளுக்கு அவனின் தங்கிடங்கள். பரன்பாய் அங்கே இருந்து ஊர்காவல்துறை முகாம் வேவுக்கு அலைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் நண்பு வேவிற்காக உள்ளுக்குள் வந்தவனிடையில் ராணுவத்தை சந்தித்துக் கொண்ட சம்பவம். தவிர்க்க முடியாத சூழல் சண்டையிட்டார்கள். முன்னணி அரணை தாண்டி வெளியே போக முடியாது புரிந்து கொண்டான். அவர்களோடு வந்தவர்களில் ஒருவன் காலில் சூடுபட்டு விழுந்து விட்டான். முத்தான் நிலைகளை பலமாக விழிப்பாகவும் இனி வைத்திருக்கும் என்று புரிந்தமையால் காயப்பட்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு ராணுவ பதிக்குள்ளேயே சென்றார்கள். இடையிடையே ராணுவ காவலரங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் பற்றிகள். அவர்களது நடை தூரம் அதிகமாக நாவறந்து போனது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. பசி வாட்டம் தாங்க இயலாது. உடல் சோர்ந்து விட்டது. காயப்பட்டவனின் பொண்ணுக்கு சீலை துணியை துளைத்துவிடும் முயற்சியில் இளையான்கள் சொடுக்குகளும் அமைத்துக் கொண்டிருந்தன. சி, இதுகளே காட்டி கொடுக்கும் போல. மடியில் வைத்திருந்தவன் கொசுக்களை விரட்டி கொண்டிருந்தான். காயப்பட்டவன் வேதனையோடு முனகிக் கொண்டு கிடந்தான். எல்லோரும் சோர்ந்து பின்வருவான இன்னொருவனை அழைத்துக் கொண்டு தண்ணீர் தள்ளினான். இப்போது அவர்கள் இயலாமையினால் அழுதால் கூட கண்ணீர் வராது. அந்த அளவிற்கு உடலில் நீர் தன்மை இல்லை. தண்ணீர் தேடி அலைந்தவனின் கண்களில் கிணறு ஒன்று தென்பட்டது. அது ஆழ கிணறு, யாரும் பாவிப்பதில்லை என்பதால் கிணற்றில் வாளி கூட இல்லை. அவன் கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுப்பது என்ற முடிவோடு உடல் தளர்வை பொருட்படுத்த அது கிணற்றுக்குள் இறங்கினான். ஒவ்வொரு படியும் குறைய குறைய நெஞ்சமெல்லாம் புது பரவசம் ஓடியது. தண்ணீர் தொடும் தூரத்தில் கையால் அள்ளி முதலில் உதடுகளை நினைப்போம் என்றும் இவன் சீ, சரியான உப்பு தண்ணி. ஏமாற்றம் இயலாமை என்றாலும் சோர்ந்து விடாது மீண்டும் மேலேறி வந்து தண்ணீர் தேடி அலைந்தான். தனக்கு இல்லாவிட்டாலும் தன் காயப்பட்ட தோழனுக்கும் ஏனைய தோள்களுக்கும் கொடுத்து விட வேண்டும் என்று துடித்தான். அவனுக்கு இது பெரும் கஷ்டமாக இருக்கவில்லை. இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் அவன் மனதில் வந்து போவை அவன் நேரில் கண்ட மக்களின் அவலமும் தன் தேசத்தை மீட்க தாமதமாகும் ஒவ்வொரு நொட்டியும் அவர்களின் அவலங்களும் அதிகரிக்கும் என்ற எண்ணங்கள் இருந்தான். அவன் முயற்சிகளை கைவிடாது நடந்தான். அவனது கண்ணில் ஒரு வீடு தென்பட்டது. அவர்களை அழைத்து தண்ணீர் கட்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பாமல் அவர்கள் முற்றத்தில் ஏதோ சுவையாக கலைத்துக் கொண்டிருந்த பின்புறம் வந்து குடத்தை தண்ணீரை கொண்டு அவன் தோழர்களை நோக்கி விரைந்தான். இடையிலே ஒரு இடத்திலே பற்றி கறியும் தேங்காய் நீயும் எடுத்துக்கொண்டு போய் காயப்பட்ட போராளிக்கு கை மருத்துவம் செய்துவிட்டு உதவி அணி வரும் வரை காத்திருந்தான். உதவி அணி வந்து சேர முடியாது. அல்லல் பட்டது இவர்களுக்கு வெளியில் செல்ல வேண்டும். மீண்டும் முயன்றார்கள், முடியவில்லை. உதவி அணி ஒருவாறு இவர்களை வந்தடைந்தது. இரவு பகல் அலைந்தமையால் இத்தனை நாட்கள் எங்கே அழிந்து திரிந்தார்கள் என்று சரியாக தெரியாது. உதவி அணியில் வந்தவர்களிடம் சிலர் காயமடைந்தார்கள். அவர்களையும் தூக்கி கொண்டு சேற்றுக்குள்ளால் நடந்து வெளியேறி வந்து சேர்ந்தார்கள். ஆனால் புறப்பட்ட தகவல்கள் நெஞ்சின் ஆழத்தில் கவனமாக இருந்தன. நொடி மாஸ்டர் அவனை அப்படித்தான் எல்லோரும் அழைத்தார்கள். பயிற்சி முடிந்து கிடைக்கும் தேநீர் இடைவெளியிலோ ஓய்வான வழிகளிலோ அவன் நிற்கும் இடத்தை சிரிப்பூட்டிக் கொண்டிருப்பான். ஏதாவது நொடி சொல்லி மற்றவர்களை மடக்கி விடுவான். சூரியகதை சண்டையில் அணி ஒன்றுக்கு பொறுப்பாக நின்ற போது கரும்புலி அணிக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கிறது. அவன் வேவில் நிற்கும் போதெல்லாம் தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பான். பதில் வந்தபோது துள்ளி குதித்தான். மனதை வலிக்க வைக்கும் இத்தனை நிகழ்வு. வளர்த்த நாய் சாப்பிடாது விட்டால் தானும் சாப்பிடாமலேயே பசி இருக்கும். அவனது நேசம் எல்லோர் மீதும் எல்லாவற்றின் மீதும் வியாபித்திருந்தது. மனதுக்குள் எழுகின்ற வலிகள் எல்லாம் வலிமையாக இருந்தன. இலக்கிற்காக காத்திருப்பது, பயிற்சி எடுப்பது, நகர்வது, சண்டை ஆரம்பிக்கலாம் என்ற கடைசி கணங்களில் சந்தோஷப்படும் வேலை ஏதாவது ஒரு காரணம் இலக்கை அழிக்க முடியாமைக்கு வழிவகுக்கும். பாடிய முகம், தளர்ந்த நடை, மறுபடி தளம் திரும்புவான். மறுபடியும் அவனின் காத்திருப்பு, பயிற்சி எடுப்பு எல்லாம் தொடரும். 3 வருடங்களாக கழிந்த ஒவ்வொரு கணத்திலும் அவனது காத்திருப்பும் சேர்ந்தே கழிந்தது. சோர்வில்லாத எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்திய எல்லா காரியங்களில் ஈடுபடும் சிங்கர்வாணனின் பாதங்கள் கடைசியாக மல்லாற்று காட்டுக்குள் ரத்தம் கசிய கசிய நடந்தன. அந்த பாதங்கள் பல இடங்களில் பதிந்திருக்கின்றன. அநேகமாக சண்டைகளுக்கு முன் வேவு பணிக்காக எதிரியின் மைய பிரதேசம் வரை சுவடு பதிந்திருக்கும். கரும்புலியாக வெடிசுமந்து ஏராளமான களங்கள் சிலவற்றை இப்போதும் கூட வழிகாட்ட முடியாது. எங்கேனும் ஒளிந்திருப்பான். அவளின் மனம் அங்கலாய்த்தது. சற்று தள்ளி விளக்கை உயர்த்தினாள். வாகனத்தில் இருந்து வித்துடல் பேளை இறங்குவது தெரிந்தது. அவளால் நம்ப முடியவில்லை. இனி நம்பித்தான் ஆக வேண்டும். மணலாற்று கரும்புலி தாக்குதல் ஒன்றின் இறுதி வேவிற்காக சென்றபோது அவன் வீரச்சாவடைந்தான். ஆட்டி உடைக்க வேணும் என்று இரவு பகலாய் விழித்திருந்த அந்த விழிகள் 1999 அக்டோபர் 29 அன்று உறங்கிவிட்டது. குட்டான் மாமா என்று சிறுமிகள் குரலெடுத்து அழுதார்கள். நாளை இந்த சின்ன மனங்களுக்கு வளமான எதிர்காலமும் நிலையான தேசமும் வேண்டித்தானே? குட்டான் மாமா போல பல பேர் போகிறார்கள். சிறுமிகளுக்கு இப்போது புரியாவிட்டாலும் காலம் ஒரு நாள் உணர்த்தும். கரும்புலி மேஜர் சிங்கதர்வாணனின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
படிக்கும் புத்தகத்தில் முன்னுருவம் தெரிகிறது. நாங்கள் சேர்ந்து நட்டு வச்ச ரோசா இன்று பூத்திருக்கு. மாமா உன்னை தேடுகிறேன், எங்கே நீ?
நாங்கள் சேர்ந்து வாழ இங்கு தேசம் ஒன்று தேவையம்மா. தேசம் ஒன்று வேண்டி இங்கு தேச புயல் வீசுதம்மா. சின்னவளே கேளம்மா, உன் மாமன் பெருவீரன், உன் சிரிப்பே போதுமம்மா, நிம்மதியாய் தூங்கிடுவான்.
அரும்பு மீசை அளவோடு குறும்பு பேசி குலைவார். திரும்பி இங்கு வர வேண்டும், கரும்பு கதைகள் தர வேண்டும். அரும்பு மீசை அளவோடு குறும்பு பேசி குலைவார். திரும்பி இங்கு வர வேண்டும், கரும்பு கதைகள் தர வேண்டும்.
எங்கே எங்கே நீயும் எங்கே, உன்னை நானும் தேடுகிறேன். கண்ணும் காலம் நாகலாக உந்தன் செல்லும் பாடு.
சட்டை பையில் பத்திரமாய் உங்கள் படம் வைத்திருப்பான். நெஞ்சுக்குள்ளே தேச வாழ்வை எண்ணி எண்ணி வாழ்ந்திருந்தான். போகும்போது புன்னகையில் தேசம் மீளும் என்று சொன்னான். நீங்கள் போகும் பாதையெல்லாம் நிழலாக வந்திடுவான். கண்களிலே நீரம்மா, புலிக்கொடியே அவனம்மா, அண்ணன் அவன் பிள்ளையம்மா, வரலாறு தானம்மா.
மாமன் நேற்று தீயானான்,